ஈழத்தில் இருந்த சிலிக்கன் வெளிவரை, தொடக்க நிறுவனங்களை உருவாக்குதல், நிதி சேர்க்கும் உத்திகளும் அதன் இலக்குகளும். எழுத்தாளர் கணபதி பிள்ளை ரூபன். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் 120. மு வரததாசனார் விளக்கம். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்குரிய நல்ல வாணிக முறையாகும். ஓர் ஆரம்ப நிறுவனத்தை அமைக்க முதலில் ஓர் சிந்தனை தேவை. இரண்டாவது, அந்த சிந்தனையை உற்பத்தியாக உருவாக்கும் தகுதி கொண்ட குழுவினர் தேவை. பின்பு அந்த உற்பத்திக்கான சந்தை அவசியம். இவை மூன்றும் அடிப்படையானவை. அவற்றை ஆராய்ந்து அறிந்த பின் அவற்றை உருவாக்க பணம் வேண்டும். நான் ஈழத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிக்க தேவையான பணத்தை பணம் படைத்தவர்களிடம் அல்லது வங்கியில் கடனாக பெற வேண்டும் எனவே அறிந்திருந்தேன். அவ்வாறு கடன் எடுக்கும் போது தங்களிடம் இருக்கும் பொருட்கள், காணிகள், சொத்துக்களை அடகு வைத்து கடன் எடுப்பார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் தொழில் நட்டமானால் அவர்கள் தங்களது சொத்துக்களை இழக்க வேண்டியிருக்கும். இன்னொரு முறையும் இருந்தது. நிலக்காணி இருப்பவர்கள் தங்களது நிலத்தை விவசாயம் செய்பவர்களுக்கு குத்தகைக்கு கொடுப்பார்கள். குத்தகைக்கு எடுப்பவர்கள் விவசாயம் அல்லது தொழிற்சாலை செய்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை நில உரிமையாளருக்கு கொடுப்பார்கள். அதன் மூலம் இரு பகுதியினரும் தொழிலால் வரும் ஆபத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். நான் ஐக்கிய அமெரிக்காவில் படித்து முடித்த பின் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போது எனக்கு சொந்த நிறுவனம் அமைக்கும் யோசனை இருக்கவில்லை. ஈழத்தில் இருந்து வந்ததால் என்னிடம் பணமும் இருக்கவில்லை. நிதியை திரட்டும் வழியும் தொடர்புகளும் இருக்கவில்லை. ஆனால் சிலிக்கன் பள்ளத்தாக்கிற்கு அருகில் இருந்ததால் அமெரிக்காவில் முதலாளித்துவத்தாலும் கடின உழைப்பாலும் கோடீஸ்வரரானவர்களின் வரலாற்றை அறியக்கூடியதாக இருந்தது. அதில் பலர் முதல் தலைமுறை கோடீஸ்வரர்கள். கூகுள் தொடக்கம் ரெஸ்லா வரையும் இதே கதைதான். கூகுளின் தற்போதைய தலைவர் சுந்தர் பிச்சை இதற்கு சிறந்த உதாரணம். எனது முதலாவது நிறுவனத்தை தொடங்குவதற்கான சிந்தனை, அதற்கான சந்தை வாய்ப்புகள் பற்றிய அறிவு என்பன வேலை அனுபவங்கள் மூலம் எனக்கு கிடைத்திருந்தன. ஆனால் எனக்கு சம்பளம் தரும் வேலையை விட்டுவிட்டு ஆரம்ப நிறுவனத்தை தொடங்குவது ஆபத்தாக தெரிந்தது. அதற்கு முதலிடம் பணமும் இருக்கவில்லை. அப்போதுதான் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் எனும் பணம் உள்ளவர்களிடம் நிதி திரட்ட முடியும் என்ற விவரம் எனக்கு தெரிய வந்தது. அது இப்போது பலருக்கும் விளக்கமாக தெரிந்திருந்தாலும் 1990களில் எங்களுக்கு புதிய விடயமாக இருந்தது. இந்த கட்டுரை ஒரு நிறுவனத்தின் ஆரம்பத்தில் இருந்து அது மக்களின் பொது நிறுவனமாகும் வரை நிதி திரட்டும் நிலைகளை பற்றியும் அதற்கான உத்திகள் பற்றியும் சுருக்கமாக விளக்குகிறது. நிதி திரட்டுவதை பற்றி கூற முன் அதற்கான சில தொழில்நுட்ப சொற்களுக்கு விளக்கம் கூறுவது அவசியம். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது நிறுவனத்தை தொடங்குபவர்கள் தமது படிப்பறிவையும் தொழில் அனுபவங்களையும் கொண்டு புதிய நிறுவனம் ஒன்றை ஆக்க முன்வருவார்கள். அவையே நிறுவனம் ஆரம்பிப்பவர்களின் பங்களிப்பாக இருக்கும். நிதி முதலீடு செய்பவர்கள் நிறுவனம் ஆரம்பிப்பவர்களை நம்பி முதலீடு செய்வார்கள். இப்படியாக நிறுவனத்தின் மதிப்பு மேற்கூறிய இரண்டையும் வைத்து நிர்மாணிக்கப்படும். அப்படி நிர்மாணிக்கப்பட்ட தொகையை வைத்து பங்குகள் கொடுக்கப்படும். பங்குகளின் தொகையை ஒரு பங்குகளின் விலையால் பெருக்கினால் நிறுவனத்தின் மதிப்பு தெரிய வரும். அந்த பங்குகளிலும் விருப்பம் கூடிய பங்குகள் மற்றும் சாதாரண பங்குகள் என்று இரண்டு நிலைகள் இருக்கும். ஒரு நிறுவனத்திற்கு பணம் முதலீடு செய்பவர்களுக்கு விருப்பம் கூடிய பங்குகள் கொடுக்கப்படும். அதன் மூலம் அவர்களுக்கு முதலுரிமை கொடுக்கப்படும். இதை பற்றி மேலும் அறிவதற்கான இணையதளங்கள் பல உண்டு. குடும்பம் மற்றும் நண்பர்கள் சுற்று. ஓர் நிறுவனத்தை தொடங்கும் ஒருவரை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் அவர்களது குடும்பங்களும் நெருங்கிய நண்பர்களுமே. நெருக்கமானவர்களுக்கு ஒருவரின் வேலை பழக்கம் மற்றும் அறிவு பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். அவற்றை கொண்டு உறவினர்களும் நண்பர்களும் சிறிது பணம் முதலீடு செய்வார்கள். அந்த பணத்தை வைத்து சில முன்மாதிரி ஆக்கங்களை செய்யலாம். பின்பு வாடிக்கையாளர்களிடம் சென்று அவர்களது யோசனைகளையும் அவர்கள் தீர்க்கும் பிரச்சனைகளுக்கான வாடிக்கையாளர்களின் கருத்துக்களையும் அறிவார்கள். இந்த சுற்றில் இருக்கும் போது பங்குகள் கிடைப்பது குறைவாகவே இருக்கும். ஆனால் அடுத்து வரும் சுற்றுகளில் அதிகமான பங்குகளை பெறுவதற்கான வாக்குறுதி அட்டைகள் கிடைக்கும். இந்த சுற்றில் இருப்பவர்கள் அதிகமான சவால்களில் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு சில வீதம் தள்ளுபடியும் கிடைக்கும். முன்விதை மற்றும் விதை சுற்று. இந்த சுற்றில் திரளும் நிதி குடும்ப வட்டத்தில் திரளும் நிதியை விட அதிகமாக இருக்கும். ஆனால் பொருட்களை செய்வதற்கான முழு பணமும் கிடைக்காது. ஒரு பிரச்சனையை தீர்மானித்து அதை தீர்க்க ஒரு வழியையும் மனதில் கொண்டு அதற்கான முன்மாதிரி ஆக்கங்களை நன்றாக செய்து அவ்வாக்கங்களை ஆர்வமுடையோரிடம் கொண்டு செல்வதன் மூலம் இதில் நிதியை திரட்டலாம். இந்த கட்டத்தை அடைய நிறுவனர்கள் பல வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும். எனது முதலாவது நிறுவனத்தில் நாங்கள் 4 பேர் 3 மாதங்களாக இரவும் பகலும் வேலை செய்து ஓர் வேலை செய்யும் முன்மாதிரியை உருவாக்கி அதை எமது ஆரம்ப முதலீட்டாளர்களுக்கு காட்டினோம். அதை பார்த்து அவர்கள் திருப்தி அடைந்து எமக்கு விதைப்பணம் தர ஒப்புக்கொண்டார்கள். அமெரிக்காவில் இந்த சுற்றில் 500,000 இருந்து 1.5 மில்லியன் டாலர் வரை திரட்டுவார்கள். சாதாரணமாக இந்த சுற்றிலும் வாக்குறுதி அட்டை ஓர் தள்ளுபடியோடு கிடைக்கும் என்பதுடன் நிறுவனத்தின் மதிப்பிற்கும் உயர் அளவும் பெறலாம். பின்னர் இந்த பணத்தை வைத்து சில முக்கிய குழுவினரை வேலைக்கு சேர்க்கலாம். தொடர் ABC. இந்த சுற்றில் தான் அதிகமான நிதியை நிறுவனங்கள் சேர்க்கும். முதல் 2 சுற்றுகளிலும் உற்பத்தி சந்தைகள் தொடர்பான சவால்களை குறைப்பதன் மூலம் அதிக நிதியை திரட்டக்கூடியதாக இருக்கும். இதில் இருந்து சேர்க்கும் பணத்தை வைத்து உற்பத்தியை செய்வதற்கான முழு அணியையும் கட்டியெழுப்பி உற்பத்தியை செய்தால் அதை சந்தைக்கு கொண்டு வந்து வருமானம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுற்றுகளின் போது நிறுவனத்திற்கு ஒரு மதிப்பீடு அளிக்கப்படும். அந்த மதிப்பீடுகளை வைத்து நிறுவனங்களின் பங்குகளுக்கு விலை நிர்மாணிக்கப்படும். அந்த பங்கு விலைகளையும் முந்தைய சுற்றுகளில் கொடுத்த தள்ளுபடிகளையும் அனுசரித்து நிதி முதலிட்டு அனைவருக்கும் விருப்பம் கூடிய பங்குகள் வழங்கப்படும். அதோடு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு சாதாரண பங்குகள் பல மடங்குகள் விலை குறைவில் கொடுக்கப்படும். ஒரு நிறுவனத்தில் 3 குழுக்கள் இருக்கும். முதற்குழு முதலீடு செய்பவர்கள், 2வது தொழிலாளர்கள், 3வது முக்கியமானவர்கள் நிறுவனத்தை ஆரம்பிப்பவர்கள். ஒரு நிறுவனத்தின் கூடுதலான பங்குகள் நிதி முதலிட்டவர்களுக்கும் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர்களுக்கும் இடையில் தான் இருக்கும். ஆரம்ப நிறுவனத்தை மக்களின் பொது நிறுவனமாக்கல். ஆரம்ப நிறுவனங்களை தொடங்கி அதை வளர்த்து ஒரு லாபமான நிறுவனமாக மாற்றிய பின்னர் அதை 2 விதமாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். முதலாவது, இன்னொரு பெரிய நிறுவனத்துடன் ஒன்று சேர்ந்து அவர்களின் விற்பனையாளர்களை பயன்படுத்தி பொருட்களை விற்பது. இதனால் பெரிய நிறுவனம் அதிக பணம் கொடுத்து பங்குகளை வாங்கும். இதன் மூலம் நிறுவனத்தில் முதலிட்டவர்களுக்கும் வேலை பார்த்தவர்களுக்கும் அதிக பணம் கிடைக்கும். 2வது முறை பங்கு சந்தையில் பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு பங்குகளை விற்று பணம் சேர்ப்பது. இதன்படி பொதுமக்களின் ஆர்வத்தையும் சந்தையின் தேவையையும் பொறுத்து பங்குகளின் விலை மேலேயோ கீழேயோ போகும். எனது 2 ஆரம்ப நிறுவனங்களும் பெரிய பொது நிறுவனங்களால் வாங்கப்பட்டன. அதன் மூலம் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை தவிர்க்க முடிந்தது. ஆனால் இப்படி பொது நிறுவனம் ஆதல் மூலம் கோடீஸ்வரவானவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதற்கு மைக்ரோசாப்ட், அப்பிள் தொடக்கம், கூகுள், அமேசான், முகநூல் என்று பல உதாரணங்கள் உண்டு. இவற்றை மனதில் வைத்து உங்கள் வெற்றி பயணத்தை தொடங்கலாம். தொடரும்.